ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான நாள். இன்னைக்கு கோபாலபட்டு கோசாமிங்கிற மிக உன்னதமான பக்தருடைய மறைவு தினம். நம்ம வைஷ்ணவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோபாலபட்டு கோசாமி ஆறு கோசாமியில் ஒருத்தர். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாத் தாஸ் கோசாமி, ரகுநாத் பட்ட கோசாமி, கோபாலபட்டு கோசாமி, ஜீவ கோசாமி, ஆறு கோசாமி. ஸோ கடந்த தினங்களுக்கு முன்னாடி நம்ம ரகுநாத் தாஸ் கோசாமியுடைய கதைகள் படித்தோம். ரகுநாத் தாஸ் கோசாமி எப்படி சைத்தன் மகாபிரி கருணை பெற்றாரு, எப்படி அவர் வந்து நித்யானந்த பிரபு திருப்திப்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரகுநாத் தாஸ் கோசாமியுடைய கதையை படித்தோம். அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமை, அவர் எந்த அளவுக்கு வந்து பணிவான பக்தராக இருந்தார், எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தி பண்ணாங்க, எந்த அளவுக்கு சைத்தன் மகாபிரி ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, எப்படி ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிச்சாங்க வைராக்கியமாக ரகுநாத் தாஸ் கோசாமி. அதுக்கப்புறம் நம்ம சனாதன் கோஸ்வாமியோடைய மகிமையில் பார்த்தோம். சில தினங்களுக்கு முன்னாடி சனாதன் கோஸ்வாமி வந்து எப்படி வந்து பக்தி பண்ணார், அவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார், சைதன் மாப்புக்கு அவருக்கு என்ன விதமான அன்பு பரிமாற்றம் இருந்தது, சனாதன் கோஸ்வாமி பற்றி படித்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கோபால்பட்டு கோஸ்வாமி பற்றி தெரிஞ்சுக்கோம். பகவான் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறது, ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இந்த சரீரம் எடுத்துட்டு பந்தப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு பகவான் மறந்து போயிட்டோம். அப்போ நம்ம திரும்பவும் அவரை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து பகவானை சரணடி, சரணாகதி பிராப்தம் பண்ணணும். இந்த சரணாகதி பிராப்தம் பண்ண வைக்கிறதுக்கு தான் பகவான் வந்து ரொம்ப கருணையோட இந்த உலகத்துல தோன்ற, ராமர், நரசிங்கர், கிருஷ்ணர், பலராமர் இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரம் பண்ற, ஒரு ஒரு அவதாரம் பண்ணி பகவான் வந்து என்னட்டு லீலைகள் பண்ற. வேதங்குடி நோக்கமே வந்து பகவானை அடையறதுதான். வேதங்குடி நோக்கம் என்னது, பகவானை அடையும். வேதேஜ சர்வை அகமே வேத்தியோகம் வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதங்குடி நோக்கம் நம்ம கிருஷ்ணா அடையறதுதான். அப்ப இந்த கிருஷ்ணரை அடையறதுதான் வேதங்களுடைய நோக்கம். ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம என்ன பண்றோம், வேதங்கள்லாம் யாருமே படிக்கிறது இல்ல. அது இப்ப நமக்கு சொல்லி தரதுக்கு யாருமே கிடையாது இல்லையா. வேதங்களை யாரு சொல்லி தரணும், யாரு சொல்லி தருவாங்க வேதங்களை, வேதங்களை சொல்லி கொடுக்கறது யாரு, பிராமணர்கள். பிராமணோட டியூட்டி வந்து டீச் பண்றது, சொல்லி கொடுக்குறது. ஆனா இப்போ கலியுகத்துல எவ்வளவு பிராமணர் வந்து வேதங்களை சொல்லி கொடுக்குறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, போதிக்கிறாங்க. சரி, அப்படிதான் அவங்க சொல்லி கொடுக்க தயாரா இருந்தாலும் எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்க போய் உட்காந்து கேட்கறது. சோ கலியுகம் வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியம், துர்பாக்கியமான இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான யுகம் கலியுகம். அதனால வேதங்களை வந்து பகவான் வந்து வேதங்கள் கொடுத்தார், நான்கு வேதங்கள், உபநிஷதங்கள், புராணங்கள், இதெல்லாம் வியாசதேவர் கொடுத்தார். இவர் நோக்கம் என்னன்னா நம்மள படிப்படியா பகவான் அழைச்சின்னு தான், பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிச்சு தர்ம அர்த்த காம மோட்சம். நம்மளுடைய தர்மம் என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இயல்பான வேலை என்னது, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்புறம் அது அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் எப்படி அடையிறது, அப்புறம் நம்மளுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது, இறுதியில மோட்சத்தினு, இறுதியில வந்து மோட்சத்தை நோக்கி வரணும். இது வேதங்கள் இப்படிதான் நம்ம வழி நடத்தும். ஆனா துரதிருஷ்டவசமா ஜனங்க வந்து பௌதிக விஷயத்திலேயே ஊறி போயிருந்ததுனால வேதங்களை வந்து சரியா யாரும் பயன்படுத்திக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, வியாசதேவர் வந்து இதிகாசம் கொடுத்தார், ராமாயணம், மகாபாரதம், இதி பாரதம், புராண வாக்கியம், பிரம்ம சங்கீதம், உத்தம ஸ்லோக சரிதம், பகவானி சக்கராரிஷிகி, நிச்சயஸ்ரேயசி மூடானா. இந்த உலகத்துல உள்ள நம்ம மாதிரி அறியாமையில வாழ்ற, நம்மள மாதிரி அறியாமையில வாழக்கூடிய பக்தர்களுக்காக, மக்களுக்காக வேண்டி அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. உடல்னா என்னன்னு தெரியாது, ஆத்மா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, பகவான் என்னன்னு தெரியாது, புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வேண்டிதான் வியாசதி வந்து மகாபாரதம் எழுதினார். அப்ப கிருஷ்ணாவும் இந்த லோகத்துல தோன்றி லீலைகள் புரிந்தார். அதே போல பாகவதம், பாகவத புராணம் வந்து தூய்மையான பக்தி தொண்டு, இதெல்லாம் பண்ணார் வியாசர். பகவானும் லீலை பண்றாரு, ராமர், நரசிங்கர், வராகர், பலராமர் இந்த மாதிரி நிறைய அவதாரம் பண்ணி டெலிவரி பண்றாரு. எதுக்காக, நம்மள எல்லாம் அவர் பக்கம் திருப்பிடுங்க, நம்முடைய கவனத்தை வந்து பௌதிக விஷயத்திலிருந்து பிரித்து புலன்பத்திலிருந்து பகவானை நோக்கி. எப்ப நம்ம பகவானை நோக்கி திரும்புறோமோ அப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கி பக்தி தொண்டு ஸ்டார்ட் ஆகும். ஆனா துரதிருஷ்டவசமா இதெல்லாம் பண்ணியும் ஜனங்க வந்து பக்தி தொண்டு தீவிரமா எடுத்துக்கல. பாகவதம் இருக்கு, பகவத்கீதா இருக்கு, கிருஷ்ணா சொல்றார் சர்வ தர்மா விருத்தியா ஜெய மாமேகம் சரணம் ரிஜா அகம் துவா சர்வ பாவியோ மோக்ஷிக்ஷாமி மாசுச்சா. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாத, கவலைப்படாத, நான் உன்ன எல்லா துன்பத்திலிருந்து விடு வச்சாரு, என்னை சரணடி, சரணாகதி பிராப்தம் பண்ண சொல்றாரு. கிருஷ்ணா வந்து ஒரு சரணிச்சு பக்தி தொண்டு பண்ண சொல்றாரு. ஆனா துரதிருஷ்டமா நம்ம என்ன பண்ணிட்டோம், அது யாரும் பண்ணல. அப்ப பகவான் என்ன பண்ணாங்க, இன்னும் ரொம்ப கருணையோட, ரொம்ப ரொம்ப கருணையோட அவரே பக்தராயிட்டு வர்றார். சரி, இவங்க எப்படி சரணாகதி பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும், எப்படி வந்து என் மேல பக்தி பண்றது, எப்படி இவங்க என்ன சரணடைறதுன்னு காமிக்கிறதுக்காக பகவானே வந்து சைதன்ய மகாபிரபு வந்து நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாம்னே கௌரவத்து சே நமோ மகாவதன்யா. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பகவானுடைய பகவானே கருணை வாய்ந்தவர் தான். ஏன்னா அந்த கருணைங்கிறதுனாலதான் இங்க தோன்றாரு. இங்க கருணைங்கிற பேச்சு கேட்டாலும் பகவான் இங்க வரவே மாட்டாரு. ஏன்னா இந்த ஜட உலகத்துக்கு யாரும் வரணும்னு விரும்ப மாட்டாங்க. தேவதைகள் கூட இந்த ஜட உலகத்துக்கு வரணும்னு விரும்ப மாட்டாங்க. நதிகள் கூட, புனித நதிகள் கூட இந்த பூலோகத்துல வரணும்னு விரும்பாது. ஏன்னா சரஸ்வதி நதி வந்து பூலோகத்திலே வராது, அப்படியே இமயமலையில இமாலயத்துல வந்து விழுந்து அப்படியே மறைஞ்சிடும். அப்புறம் பிரயாகல தான் தோன்றும். காரணம், இந்த ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அசுத்தமானது. இந்த பூலோகம் வந்து குலநின்மே பிரதானம் வாழக்கூடியது. குலநின்பம் யாருக்குமே வந்து பகவான் மேல பக்தி இல்லை, அதனால தேவதைகள் கூட இங்க வரணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கச்ச வந்து பகவான் ரொம்ப ரொம்ப கருணையோட இங்க தோன்றாரு. அந்த கருணையினோட ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட கருணை தான் சைத்தன்ய மகாபிரபு. மிக உன்னதமான கருணை, மிக உயர்ந்த கருணை நமோ மகாவதன்யாய. அது என்ன அப்படி மிக உன்னதமான கருணை, கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு, கிருஷ்ண பிரேம பிரதாய, கிருஷ்ணன் மேல அன்பு வந்து எல்லாரும் கொடுக்குறோம். அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். வேதம் கூட சாரம், பகவத்கீதை, பாகவதம், இதெல்லாம் சொல்றது என்னது, கிருஷ்ணா மேல அன்பு, கிருஷ்ண பிரேம், கிருஷ்ணாய, கிருஷ்ணரே தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து. அப்படி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த லோகத்துல எல்லாரையும் கிருஷ்ண பிரேமில மூழ்கடிக்கிறார். எல்லாரும், எல்லா ஜீவாத்மாக்களும், ஏதோ ஒரு பாகுபாடு இல்லாம, ஏதோ ஒரு வித்தியாசம் இல்லாம அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாரையும் வந்து என்ன பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கடிச்சார். எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, எல்லாரும் இந்த நாமத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள், சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோட வந்தார். நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், ஸ்வரூப் தாமோதர், சிவானந்த சேனா, இப்படி சைத்தன்ய மகாபிரபு தன் நித்தியமான சேவகர்களோட தன் சகாக்களோட இந்த பூமியில தோன்றினார். அப்படிதான் சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடி சேவகர்கள் வந்து ஆறு கோஸ்வாமி. சைத்தன்ய மகாபிரபு வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதெல்லாம் இந்த கோஸ்வாமிகள் மூலமா செய்தார். கோஸ்வாமிகள் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்தியமான சேவகர்கள், கிருஷ்ணாவுடைய நித்தியமான சேவகர்கள், கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சேவையில் ஈடுபடக்கூடியவங்க. கிருஷ்ணாவுடைய சேவகர்களை வந்து ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய சேவைக்கு ஈடு இணையே கிடையாது. அவங்க நிகர் யாருமே கிடையாது, அவங்களுக்கு நிகர் அவங்க தான். ஸ்ரீமதி ராதாராணியோடைய சேவைக்கு நிகர் யாருமே கிடையாது. அவங்களுக்கு நிகர் அவங்களுக்கு மிஞ்சி ஒரு தூய பக்தர் கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணியோடைய சேவகர்கள் தான் கோபிகைகள், லலிதா, விசாகா, அஷ்ட சகிகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய சேவகர்கள். எப்படி வைஷ்ணவனாலே சேவகனோடைய 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 சேவகனா இருக்கிறது தான். கிருஷ்ணா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் கிடையாது, நான் வந்து கிருஷ்ணாவுடைய சேவகன் இல்லை, வைஷ்ணவனானே கிருஷ்ணருடைய சேவகருடைய 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 1000 தடவை பெருகிக்கும், 1000 தடவை பெருகிக்கும் கிருஷ்ணாவுடைய சேவகனுடைய 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 சேவகன். ஸோ இப்படி கிருஷ்ணருடைய அந்தரங்க சேவையில் ஈடுபடக்கூடிய உன்னதமான பக்தர்கள் தான் மஞ்சரிகள், கோபிகளுடைய சேவைகள். அவங்க தான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சேவையில் ஆச்சாரியராக தோன்றது நம்ம சம்பிரதாயத்தில். சனாதன் கோஸ்வாமி பற்றி பேசணும், ரகுநாதாஸ் கோஸ்வாமி பற்றி பேசணும், ரதி மந்திரி சனாதன் கோஸ்வாமி வந்து, ரூப கோஸ்வாமி ரூப மஞ்சரி, ரதி மஞ்சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு மஞ்சரி இருக்காங்க. அதே மாதிரி கோபால் பட்ட கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி வந்து அனங்க மஞ்சரின்னு சொல்லுவாங்க, அனங்க மஞ்சரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய அந்தரங்க செயல் ஈடுபடக்கூடிய ரதி மஞ்சரி. ஸோ இப்படி கோபால் பட்ட கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சேவைக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக இந்த பூமியில தோன்றினர். ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றும் போது 400 499 வருஷம், கிட்டத்தட்ட 1503வது வருஷம், 1503னா இப்போ என்ன ஆயிடுச்சு, 500 வருஷம் ஆயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிறிஸ்தவ பிரேமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய அழகான மனைவி விஷ்ணு பிரியா, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான், தன் அன்பான அம்மா, ரொம்ப கருணை வாய்ந்த ரொம்ப பிரியமான தாய் சச்சி மாதா, இவங்களை கூட விட்டுட்டார். எதுக்காக? இந்த ஜீவாத்மாக்கள் மேல உள்ள கருணையினால. இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஸ்ரீ சைத்தன் மாபு சன்னியாசம் எடுத்துட்டு அவர் பூரியை வந்து தன்னுடைய தலைமையகமா வச்சுட்டு அங்கதான் தங்கியிருக்கார். சைத்தன்ய மகாபிரபு பூரியில வந்து கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு மேல தங்கியிருந்தார். அதுல இடையில இடைப்பட்ட காலத்துல வந்து தென்னிந்தியா யாத்திரை வந்தார். தென்னிந்தியா யாத்திரை, அப்படி தென்னிந்தியா யாத்திரையில வந்து பல பல புனித ஸ்தலங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு யாத்திரை பண்ணார். அதோட நோக்கம் என்னன்னா, அங்க உள்ளவங்களை எல்லாம் விடுவிக்கணும், எல்லாரையும் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும், எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணர் மேல பிரேமம் கொடுக்கணும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நகரங்களையும் தெருக்கள்லையும் கிராமங்களையும் கீர்த்தனை பாடிட்டே வராரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடிட்டு வரச்ச வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் பாக்குறாங்க, தரிசனம் பண்றாங்க, அவர் பின்தொடர்ந்து வராங்க, அவர் கூட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு யாரா பார்த்தாருன்னா சொல்லுவாரு, ஹரி 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 ஹரி, அவங்களும் வந்து ஹரி 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 ஹரி, எல்லாரும் சொல்லுவாங்க, குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க நாத்திகர்கள் யாரா இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அந்த அவருடைய அழகு, அவருடைய ரூபம், அவருடைய அந்த பக்தி, அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் பார்த்தா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் வைஷ்ணவராய் பக்தராயிடும். இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்திய யாத்திரையில பல இடங்கள்ல வந்து நாமம் சொல்லிட்டே வரார், இப்படி ரெண்டு கை வருத்திட்டு நாமம் சொல்லிட்டே வரார், பிரயாணம் பண்ணே இருக்கார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் பாக்குறாரோ, அங்கெல்லாம் அவ்வளவு பேருக்கும் வந்து தொத்து வியாதி மாதிரி, ஒரு இடத்துல வந்து ஒரு தொத்து வியாதி ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே அந்த ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சு இல்லையா. அந்த மெட்ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெட்ராசி ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துடும் அடுத்தடுத்தடுத்து. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேமம் வந்து எல்லாருக்கும் அப்படியே பரவுது. சைத்தன்ய மகாபிரபு பாக்குறவங்க, அவர்கிட்ட இருந்து நாமம் கேட்கறவங்க, அவரை தரிசனம் பண்றவங்க எல்லாருக்கும். இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்படியே பாடிட்டு வரைச்ச வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கத்துல வந்து ஸ்ரீரங்கத்துடைய தெருக்கல்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு நாம கீர்த்தனை பண்ணிட்டே வர்றாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீரங்கத்துல தெருக்கள்லாம் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு கோயில்ல வர்றார். கோயில வந்து கீர்த்தன் பாண்டி வரும்போது அவரை பார்க்கணும் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, சுத்து வட்டாரங்கள் இருந்து கிராமங்கள்ல இருந்து. இந்த மாதிரி ஒரு இளம் சன்னியாசி ரொம்ப அழகா இருக்காரு, அப்படி அவர் உடல் அங்கவெல்லாம் அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு, உடம்பு அவ்வளவு அழகு, கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு இருக்கு, கண்கள்லாம் அப்படி காது வரை விரிஞ்சிருக்கு, பயங்கரமான தேஜஸ். ஒரு சூரிய தேவனா இருக்குமோ இவரு, இல்ல வேற தேவலோகத்திலிருந்து வராரு, யாரு இந்த சன்னியாசி அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அவருடைய கால் தரையிலே படல, குத்திட்டு ஆடுறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு அந்த அவருடைய கீர்த்தனம் நடந்தோம்னா பார்த்து லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்ந்து கோயிலுக்கு வராங்க. அங்குள்ள வைஷ்ணவர்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபு பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. நேரா வந்து ரங்கநாதரை வந்து விழுந்து ரங்கநாதரை பார்த்துனே சைத்தன்ய மகாபிரபு இன்னும் பரவசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ள வர வர பகவான் கிட்ட வர வர அவருக்கு பக்தி அதிகமாயிட்டே இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஆனந்தத்துல பேரானந்தம் அடைகிறார். ரங்கநாத மூர்த்தி வந்து தரிசனம் பண்ணோடனே அப்படியே குதிச்சு பாடி ஆடுறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். அப்படியே அவர் உடம்பெல்லாம் நடுங்குது, கண்கள் இருந்தாலும் அப்படி கண்ணீர் வழியுது, உடல்ல மயிர் குச்சி மயிர்கள்லாம் அப்படி குத்திட்டு நிக்கிது. அப்படி ஒரு கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீர் வந்து ஆனந்தம், அந்த பேரானந்தத்துடைய வெளிப்பாடு அப்படி அந்த அருவியில மனை திறந்து விட்டா எப்படி வரும் இந்த அணையில, அந்த மாதிரி தண்ணீர் வந்து இப்படி உடம்பெல்லாம் நினைஞ்சு ஆறா ஓடுது. அப்படி ஒரு அன்பு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மேல வெளிப்படுத்து பார்த்து எல்லாம் அங்குள்ள பக்தர்கள்லாம் அப்படி பிரமிச்சு போய் இப்படி ஒரு பக்தராக அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. ஸோ ரங்கநாத் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அப்படியே கீர்த்தனம் பாடி ஆடி அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு மயங்கி விழுது. அப்ப அங்க வந்து பூஜாரி பட்டர், வேங்கட பட்டர்னு ஒரு பக்தர் இருந்தார். அங்க வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து எப்படி நமக்கு வந்து மாயாப்பூர் ரொம்ப முக்கியமான ஸ்தலமோ அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஸ்ரீரங்கம் வந்து மிக முக்கியமான ஸ்தலம். அங்க வைஷ்ணவர்கள்லாம் எப்போ பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம மாயப்பூர்ல ராதா மாதவ சேவை பண்ணிட்டே இருக்குமோ அது போல இங்க ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் தினம் தினம் உற்சவம் பண்ணிட்டே இருப்பாங்க, சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க, பக்தர்கள் வருவாங்க. அப்ப இந்த வேங்கட பட்டர் வந்து ரொம்ப தூய பக்தர், பகவான் மேல ரங்கநாத மேல அவ்வளவு அன்பம் இருக்கு, அவ்வளவு கைங்கரியம் பண்றது. வேங்கட பட்டர் அவங்க மூணு சகோதரர்கள், வேங்கட பட்டர், திருமல பட்டர், பிரபோதானந்தா அப்படின்னு மூணு பேர், ரெண்டு மூணு பேர் சகோதரர்கள். யார் யாரு? வேங்கட பட்டர், திருமலை பட்டர், பிரபோதானந்தா. இந்த பிரபோதானந்தங்கிறவர் வந்து பின்னாடி சன்னியாசி எடுத்துட்டு பிரபோதானந்தா சரஸ்வதினு ஒரு மிகப்பெரிய சன்னியாசி ஆயிடுது, வைஷ்ணவ சன்னியாசி. மீதி ரெண்டு பேரும் வேங்கட பட்டரும் திருமலை பட்டரும் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பெருமாள் கைகரியம் பண்றாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கம் வந்த நேரத்துல மழைக்காலம், அதாவது நாலு மாசம் வந்து மழைக்காலமா இருக்கும். வேத காலத்துல வந்து இந்த நாலு மாசம் எங்கேயுமே போக முடியாது, பயங்கரமான மழை பெய்யும். நாலு மாசம் நல்லா மழை பெஞ்சு, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், நாலு மாசம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து ஐப்பசி கார்த்திகை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசம் அறுவடை. வேத காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஆறு மாசம் நாலு மாசம் தான் மேக்சிமம், நாலு மாசம் ஆறு மாசம் வேலை வேலை பார்ப்பாங்க வயல்ல, அறுவடை பண்ணுவாங்க, நாத்து நடுறது, களை பறிக்கிறது, பாத்தி கட்டுறது, இதெல்லாம் நடக்கும். இந்த நாலு மாசம் நல்லா மழை பெஞ்சு அதெல்லாம் நல்லா ஊறி தண்ணியெல்லாம் ஊறி தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க. தை மாசம் அறுவடை பண்ண நிறைய நெல் தானியங்கள், வீடு பூரா தானிய கிடை, தானியத்துக்கு ஒரு குடோன் இருக்கும், கிடங்கு இருக்கும். இந்த தானிய கிடங்குல வந்து அரிசி பருப்பு கோதுமை இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் ஒரு கவலை இல்லை, நல்ல கோயிலில் போகணும், பகவானை தரிசனம் பண்ணணும், உற்சவங்கள் கலந்துக்கணும். தினம் தினம் உற்சவம், தேர் திருவிழா, பகவான் திருவீதி உலா வர்றது, கதாகாலட்சேபம், பாகவத உபன்யாசம், இப்படிதான் வாழ்வாங்க வேத காலத்தில். இந்த நாலு மாசம் மழை பெய்யும் போது வேற எங்கேயும் வெளியிலே போக முடியாது, உட்காந்து கிருஷ்ண கதை தான். தினமும் கிருஷ்ணாவோட லீலைகள் பத்தி பேசுறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, பகவானுக்கு திருமஞ்சனம் பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வு தான். ஏன்னா வயல்ல போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா மழை பெய்யுது, தானியங்கள் நல்லா வளரும், தண்ணி நல்லா வந்துடும். இடையில கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி போய் பார்த்துட்டா போதும். காலையில போயிட்டு காலையில ஒரு எட்டு மணி பத்து மணிக்கு போனாங்கன்னா சும்மா அப்படியே காலையில பறிச்சு விட்டு அப்படியே வந்துடுவாங்க, அவ்வளவுதான். நல்ல எளிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இப்படிதான் வேத காலத்துல வாழ்ந்தாங்க. அப்போ நாலு மாசம் வந்து நல்ல மழை பெய்யும், வெளியிலே போக முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசி, அந்த வேத காலத்துல சன்னியாசி என்ன பண்ணாங்க, பிரயாணம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் உபன்யாசம் பண்றது, தரிசனம் பண்றது, பக்தருடைய சங்கத்துல இருக்கிறது, பாகவதெல்லாம் படிக்கிறது, இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய சேவையிலே இருப்பாங்க. சன்னியாசி வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, பிரயாணம் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், நாலு மாதம் எங்கேயும் போக முடியாது. அப்போ அந்த டைமில் தான் வந்து வேங்கட பட்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சார், நீங்கள் வந்து எங்கள் கூட தங்கிக்கோங்க, எப்படி இந்த நாலு மாதம் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, தயவுசெய்து நீங்கள் எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணு, வேண்டிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு பாதங்கள் விழுந்து. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அன்போடு, சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. நாலு மாதம் தென்னிதே யாத்திரையில் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் நாலு மாதம் தங்கியிருந்தார். இந்த நாலு மாதமும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு வேங்கட பட்டரும் நிறைய கிருஷ்ணனுடைய கதைகளை பற்றி பேசுவாங்க, பாகவதத்திலிருந்து புராணங்கள்லேருந்து கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணாவுக்கு பக்தர்களுக்கு அன்பு பரிமாற்றம், கிருஷ்ணனுடைய நாமத்துடைய மகிமைகள், கிருஷ்ணனுடைய கல்யாணமான குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பக்தனுக்கு பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம் பேசி எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இந்த வேங்கட பட்டருக்கு ஒரு சின்ன பையன், ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் கோபாலுக்கு. இந்த கோபால் என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ அவருடைய பாதங்கள் எல்லாம் வாஷ் கழுவி அந்த சரணாமிரதெல்லாம் பருகினாங்க. கோபால் என்ன பண்ணாரு, சின்ன பையன் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்க அப்பா வந்து வேங்கட பட்டர் வீட்டுக்கு அழைச்சு வந்துருந்து, வீட்டுக்கு வந்தோடனே சைத்தன்ய மகாபிரபு அமர வச்சு அவருடைய பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு சரணாமிரதம் பாதங்களை வந்து அபிஷேகம் பண்ணாங்க, திருமஞ்சனம் பண்ணாங்க. அப்போ அந்த தீர்த்தத்தை வந்து கோபால் பருகினார். தீர்த்தத்தை கோபால் பருகினோடனே அவருனால இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, பகவான் மேல உள்ள தூய்மையான அன்பு வெளிப்படுது. கோபால் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணிட்டே இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு தான் சாப்பிட்ட மீத பிரசாதத்துக்கு கோபால் கொடுத்தார், சைத்தன்யாவுடைய மகா பிரசாதம் கிடைச்சது, சைத்தன்யாவுடைய சங்கம் கிடைச்சது, சைத்தன்யாவுடைய சரணாமிரதம் கிடைச்சது, யார் தான் அதை விடணும்னு நினைப்பாங்க. பட் நாலு மாசம் வந்து கோபால் வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணாங்க, பகவான் லீலைகளாக கேட்டுருந்தாங்க. இப்படிதான் இந்த நாலு மாசமும், இந்த நாலு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. நாலு மாசம் முடிஞ்சது, சைத்தன்ய மகாபிரபு கிளம்புனார். எழும்பும் போது அவங்களெல்லாம் சைதன்மா ஒரு பெரிய மனசே இல்லை. வேங்கட பட்டர் அவங்க மனைவி கோபால், கோபால் அழறாரு, கதறி கதறி அழறாரு, மகாபிரபு நோட்டி நீங்க போக கூடாது, நானும் உங்க கூட வருவேன், என்னையும் உங்க கூட அழைச்சின்னு போங்க, என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, அவங்களுக்கு தான் உயிர், அவங்களுக்கு சைதன்மாவுக்கு தான் உயிர், என்னால் உங்களுக்கு பிரிஞ்சிருக்க முடியாது, நான் உங்க கூட வருவேன் என் சைதன்மா சொன்னாரு. இல்லை கோபால், நீ அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, உன் அப்பா அம்மா வந்து நல்ல பக்தருங்க, ரொம்ப தூய வைஷ்ணவரவங்க, அவங்களுக்கு கைங்கறி பண்ணணும், அவங்களுடைய காலை பிடிச்சதும் நீ என்கிட்ட வந்துடும், அவங்க இந்த இந்த உலகத்தில் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்க பகவானுக்கு கைங்கறி பண்ணுறாங்க, தூய்மையான பக்தராக இருக்காங்க, அவங்க நீ சேவை பண்ணு, அதுக்கப்புறமா நீ என்கிட்ட வந்துடு, கல்யாணம் பண்ண வேணாம், நீ வந்துடு அப்படின்னு. ஆனாலும் கோபால்னால சைத்தனோட பிரிவு தாங்க முடியல, அழகார் என் சைத்தன்மா அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். எப்படி கோபால் வந்து தினம் தினம் நான் என்னைக்கு சைதன்மாவுக்கு கூட போய் சேர போறேன், என்னைக்கு நான் வந்து சைதன்மாவுடைய சேவையில் ஈடுபட போறேன், என்னைக்கு அவருடைய ஆசி கருணை எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எங்கிட்டே இருக்கு. இதுக்கடையில் வந்து அவருடைய சித்தப்பா பிரபோதானந்த சரஸ்வதி மிகப்பெரிய ஸ்காலர், ஒரு பண்டிட் பண்டிட் சன்னியாஸ், அவர் வந்து இவருக்கு சாஸ்திரம்லாம் சொல்லி கொடுத்தார், வேதங்கள் புராணங்கள் உபநிஷதங்கள் பாகவதம் மாதிரி எல்லா சாஸ்திரமே போதிச்சார். கோபால் வந்து மிகப்பெரிய பண்டிதராயிட்டர், எல்லாம் படித்து வேதங்கள் புராணங்கள்லாம் படித்து எல்லாம் எக்ஸ்பர்ட், அவர் வெரி வெல் ஸ்காலர் பண்டிதர். அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பூமியை விட்டு சைதன்மா அப்படி நினைவு வந்து கோலம் உண்டான போயிட்டாங்க, அவங்க உடலை உடைச்ச வந்து சைதன்மா அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கோபால் கூப்பிட்டாங்க, கோபால் நீ வந்து எங்களுக்கு சேவை பண்ணது போதும், இதோ எங்களுடைய காலம் முடிய போகுது, நாங்கள் கிளம்ப போகிறோம், நீ வந்து சைதன்மாவிட்ட போயிடு, நீ போய் அவருடைய சேவையில் ஈடுபடு, இதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. யாரு? வேங்கட பட்டரும் அவர் மனைவியும். யாரு?
கோபால்,
கோபால் பட்டர். ஸோ கோபால் பட்டருக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அவங்க கிருஷ்ணாவுடைய நித்தியமாலையில போயிட்டாங்க. கோபால் வந்து பிருந்தாவனம் வர்றார், பிருந்தாவனத்தில் வந்தால் அங்கே ரூப கோசாமி சனாதன கோசாமி இருக்கார், அங்கே வந்துட்டு அவங்கள சந்திக்கிறார். அதே நேரத்தில் வந்து பூரியில் சைத்தன்ய மகாபிரபு வந்து பூரியில் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கம்பீராங்கிற ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். பூரியில் வந்து காசி மிஸ்ரர் ஒரு பக்தர், அவருடைய வீடு தான் கம்பீரா, அந்த இடத்துல தங்கியிருந்தார். அங்கே தங்கிட்டு தினமும் கதாதர் பண்டிதர், இந்த பஞ்சதத்துவங்களை ஒருத்திருக்கார் இல்லையா, கதாதர் பண்டிட் இருந்து பாகவதம் கேட்கறதுக்காக கோபிநாதர் கோயிலுக்கு போவார். அவருடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், இந்த யமலேஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி ஒரு கோயில் வரும், பூரி கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தோட்டா கோபிநாதர் கோயில், அங்கே தான் கதாதர் பண்டிதர் தங்கியிருந்தேன். ஸோ கதாதர் வந்து ரொம்ப அன்பு கிருஷ்ணன் மேலே, அவர் பாவதம் பண்ணிச்சு அழுதுகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ரொம்ப அழகாக பாவத ஸ்லோகம்லாம் சொல்லுவார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிதர் தினமும் வந்து பாவதம் படித்து கேட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு மேலும் மேலும் ஆனந்தம் கதாதர்ட்டு கேட்கும்போது. ஸோ அன்னைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிதர் பாவதம் கேட்க வர்றார். அவரை சந்திக்க வரைச்ச வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, எனக்கு பிருந்தாவனத்துலேருந்து ஒன்றும் செய்தியே வரலையே, ரூப கோசாமி சனாதன கோசாமி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் வரவே இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல நேரத்தில் உடனே எங்கள் ஒருத்தர் வரார், வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பிருந்தாவனத்துலேருந்து வரேன் மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் பிருந்தாவனத்துலேருந்து வரேன், ரூப கோசாமி சனாதன கோசாமி உங்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன செய்தி? ஸ்ரீரங்கத்திலிருந்து கோபால் பட்டர் அங்கே வந்துட்டாரு, ரூபோசாமி எழுதுறாரு சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலேருந்து கோபால் பட்டர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப பணிவான பக்தராக இருக்காரு, ரொம்ப உன்னதமான பக்தராக இருக்காரு, நல்ல தெய்வீகமான குணம் உள்ளவராக இருக்காரு, அவர் எங்கள் கூட இருக்கு, நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், அவர் எங்கள் சகோதரர் மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் கேட்டோம்னே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம் கோபால் பட்டர் வந்து ரூபோசாமி சனாதன கோசாமி சேர்ந்துட்டார். தென உடனே சைத்தன்ய மகாபிரபு தான் அணிகிற உள்ளாடையுமும் அவர் உட்கார்ற அந்த உடன் பலகை பலகையில் உட்காருவாங்களே அது ரெண்டியும் பிரசாதமாக கொடுத்தனுப்புறேன், இதை கொண்டு போய் கோபால் பட்டருக்கு கொடுங்க. ஸோ கோபால் பட்டருக்கு வந்து இது கிடைச்ச உடனே சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை, சைத்தன்ய மகாபிரபு ப்ளஸ் ஆசீர்வாதம் பண்ணிட்டார், ப்ளஸ் பண்ணிட்டாரு, அந்த உடன் பலகையும் அவர் உட்கார்ற அந்த மரப்பலகையும் அந்த உள்ளாடை கோபின் இதை வந்து அவர் வர்ஷிப் பண்ணார், வழிபடுறார். ஏன்னா பகவானுடைய பகவான் பயன்படுத்துகிற பொருளுக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை, அப்போ அதை வந்து தினமும் வர்ஷிப் பண்ணார் கோபால் பட்டர் கோசம். இப்படி இந்த 6 கோசாமிகளும் பிருந்தாவனத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்து அன்பு பரிமாற்றம் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை பற்றி பேசிட்டு பகவான் லீலைகளை பேசிட்டு நிறைய சாஸ்திரங்களை எழுதி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ரூபகோஸ்வாமியோட கோயில் வந்து நம்ம அடுத்தது ரூபகோஸ்வாமியோட மறைவு தினம் வரது பத்தி பண்ணு, கோவிந்த தேவ் கோயில் அங்க போய் தரிசனம் பண்றது, ராதா மதன் மோகன், ராதா தாமோதர் இந்த கோயில் எல்லாம் இருந்து கிருஷ்ணாவோட லீலைகளை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆறு கோஷமே அவ்வளோ அன்பு பண்ணாங்க. சைதன்ய மகாபிரபு ஆளு ஆறு பேருக்கும் நாலு முக்கியமான சேவை கொடுத்துருந்தாங்க. நிறைய பக்தி சமமாக சாஸ்திரங்கள் எழுதணும், சாஸ்திரங்களை விளக்கம் கொடுக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும், கமெண்ட்ரி விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் விருந்தாவனத்தில் கிருஷ்ணா லீலைகள் பண்ண இடங்களுடைய மகத்துவம் அதை கண்டுபிடிச்சு அதை புதுப்பிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி பக்தி பண்ணுறதுன்னு வாழ்ந்து காமிக்கணும், இப்படி தான் பக்தி பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் எல்லாரையும். இந்த மாதிரி நான்கு வேலைகள், நான்கு சேவைகள் முக்கியமான சேவை. விருந்தாவனத்தில் மறைந்த இடங்களை கண்டுபிடிக்கிறது, கோயில்களை மறந்து போன விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு அந்த கோயில்களை வந்து நிறுவுறது, அப்புறம் பக்தி சாஸ்திரங்கள் எழுதி அதை வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா முன்னுதாரணமாக வாழ்ந்துருக்காங்க. இப்படி தான் கோபால் பட்ட கோஸ்வாமி வாழ்ந்துட்டுருக்காங்க விருந்தாவனில். விருந்தாவனில் வந்து ஆறு கோஸ்வாமிகளும் எந்த ஒரு அகங்காரமும் கர்வமும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பா, ஏன்னா அவங்க நடுவில் கிருஷ்ணா சைத்தன்ய மாப்பு தான் அவங்க சென்டர். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் கிடையாது, அகங்காரம் கிடையாது. ஆறு பேரும் வந்து அப்புறம் ஒற்றுமையாக இருந்து சேவை பண்ணாங்க கிருஷ்ணாவை, அவ்வளோ அன்பு. அதான் அவங்க தான் உதாரணம் ஆச்சாரியர், எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க, எவ்வளோ அன்பு பண்ணாங்க, அவங்க எவ்வளோ பேர் பகவான் மேலே அன்பு வச்சுருந்தாங்க, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டாங்க. இப்படி வந்து விருந்தாவனத்தில் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி தன்னுடைய லீலை சேவை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் சைதன்ய மகாப்பிரபு ஒரு கனவுல வந்தார். ஆக்சுவலி சைதன்ய மகாப்பிரபுடைய லைஃப்ல ரெண்டு தடவை ஒரு கனவுல வருவார். முதலே அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கச்சே வந்து ஒரு நாள் கனவு வரும். அந்த கனவுல வந்து அவ்வளோ அழகு கிருஷ்ணா ஷாம் சுந்தர், இந்த அடுத்த செகண்டே கௌர் சுந்தர் சைதன்ய மகாப்பிரபு தரிசனம் கொடுத்துட்டு நீ விருந்தாவனம் வரணும் அப்படின்னு சொல்றாரு. கனவு கலைஞ்சு போயிடு. கனவு கலைஞ்சோடனே அந்த அந்த ரூபம் வந்து சைத்தனோட அந்த ரூபத்தை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும்னு அன்று முதலே கோபால் பட்டர் வந்து எங்கிட்டு இருந்தார். தென் கரெக்டாக சைத்தன்ய மகாப்பிரபு இந்த தென்னிந்திய யாத்திரையப்போ இதெல்லாம் பகவானுடைய லீலை திட்டமிட்ட ஏற்பாடு, அவங்க அழைச்சின் வந்து அவங்க மூலமாக நிறைய லீலைகள் புரிகிறார் பகவான். அதே போல தான் விருந்தாவனத்தில் கோபால் பட்டர் வந்து பக்தி தொண்டு பண்ணிருச்சா வந்து திரும்பவும் சைத்தன்ய மகாப்பிரபு கனவுல வந்தார். கோபால் பட்டா நீங்கள் வந்து சாலகிராம் அதாவது கண்டகி நதியில் போய் நீராடி அங்கே தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறேன் கனவுல வந்து சொல்கிற சைத்தன்ய மகாப்பிரபு. என் கோபால் பட்டர் வந்து நேபாள், நேபாளில் இருக்கு கண்டகிரி வேர் சாலகிராம் அப்படின்னு இடம், இல்லை சாலகிராம் ஸ்ரீலெல்லாம் இருக்கும். அங்கே கண்டகியில் போய் நீராடுற, அப்படி கண்டகியில் போய் கண்டகி நதியில் போய் நீராடி எந்திரிக்கும் பொழுது 12 சாலகிராம் விக்கிரகங்கள் அவர் கையில் வருது. இப்படி தண்ணி எடுக்கும்போது 12 சாலகிராம் விக்கிரகம் வந்து கோபால் நினைச்சாரு. கோபால் பட்டர் கோஸ்வாமி அவர் எப்பவுமே வைஷ்ணவர் தன்னை பணிவானதான் நினைப்பாங்க. நான் ரொம்ப பணிவான், ரொம்ப கீழேயானவன், ரொம்ப தாழ்மையானவன், ரொம்ப தன்னை தாழ்த்திக்குவாங்க. ஜட உலகத்தில் வந்து தாழ்த்திக்க மாட்டான். ஜட உலகத்தில் நான் பெரியவாளாகணும், நான் எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டாக இருக்கும், நான் முதலாக இருக்கணும், நான் தான் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு நேர்மார் வைஷ்ணவம். வைஷ்ணவத்தில் வந்து நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஜட உலகத்தில் போய் நான் ஒன்றுமே இல்லைன்னா ஏன் இப்படி இருக்கேன், நீ தான் எல்லாத்துலையும் வரணும் அப்படின்னு வந்து நம்ம வேறு மாதிரி பேசுவாங்க. பட் பக்தியில் வந்து எப்பவுமே நான் ரொம்ப கடைநிலையானவன், ரொம்ப கீழ்நிலையானவன், எனக்கு வந்து பக்தியே இல்லை, எனக்கு அது பக்தி பண்ணுற தகுதியே இல்லை, எனக்கு பகவானை ஆராதிக்க தகுதி கிடையாது அப்படின்னு தன்னை தாழ்த்திக்குவாங்க பக்தர். ஒரு பக்தன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிறானோ அந்த அளவுக்கு உயர்வான். ஜன உலகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னா உங்களை எல்லாம் ஏளனம் பண்ணுவாங்க, ஏன் அப்படி இருக்க, நீ பெரிய ஆளாகணும்னு நினை அப்படிமா இல்லையா. ஆனால் பக்தியில் வந்து பெரிய ஆளாகணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் ரொம்ப பகவானுடைய சேவகனோடைய சேவகனாக இருக்கணும்னு தான் நினைப்பேன், தன்னை தாழ்த்திக்குவோம். ஸோ கோபால் பட்டர் என்ன நினைச்சாரு, கோபால் பட்டர் கோஸ்வாமி அந்த சாலக்கிராமிகளை கையில் எடுத்த உடனே அழகாக இப்போ சாலக்கிராமிகளை கையில் வருதே, ஆனால் இதை ஆராதிக்கிற தகுதி எனக்கு இருக்கா, நான் அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய வைஷ்ணுன்னு இல்லை அப்படின்னு திரும்ப தண்ணியில் விட்டார். திரும்ப தண்ணியில் விட்டு கையை தூக்கிச்சே திரும்ப ஜம்ப் பண்ணி வருது. இப்படி 2-3 வாட்டி தண்ணியில் விடுறாரு, திரும்ப ஜம்ப் பண்ணி வருது. என்ன அவர் புரிஞ்சுக்கிறார், ஓ இந்த காரணத்துக்காக தான் சைதன்ய மகாப்பிரபு வந்து என்ன இந்த வரச்சனாரு, இந்த சாலகிராம் விக்கிரகங்களை ஆராதிக்கிற சேவை எனக்கு சைதன்ய மகாப்பிரபு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த 12 சாலகிராம் விக்கிரகத்தை எழுதுன்னு வர. அதில் ஒரு சாலகிராம் விக்கிரகம் தாமோதர் விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 12 சாலகிராம் விக்கிரகம் எடுத்துன்னு வந்து ஒரு அழகாக ஒரு பாக்ஸ் பண்ணி அதை எப்பவுமே மாட்டி வச்சிருப்பாராம், கழுத்திலேயே மாட்டி இருப்பார். அது ஆராதனை பண்ணுறார், தினமும் சாலகிராம் ஆராதனை பண்ணுறார். யாரு, கோபால் பட்ட கோஸ்வாமி தினமும் அந்த 12 சாலகிராமுக்கு ஆராதனை விருந்தாவன கோயில் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரூபகோஸ்வாமி கோயில ராதா கோவிந்த தேவர் இருக்காரு, ரொம்ப அழகு அப்படியே அழகா அலங்காரம்லாம் பண்ணி ஆபரணங்கள்லாம் போட்டு பிரம்மாண்டமான வழிபாடு நடக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்ஷிப், முதல் தரமான வழிபாடு நடக்கும். பகவானுக்கு விதவிதமான அலங்காரங்கள், ஆபரணங்கள், மலர்கள். அதே போல சனாதன் கோசாமியுடைய கோயில் வந்து ராதா மதன் மோகன், அங்கேயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்ஷிப். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், கிருஷ்ணராஜ் கபூர்ங்கிறவர் வந்து தன்னுடைய சொத்து பூரா கோயிலுக்கு கொடுத்து பெரிய கோயில் கட்டி வர்ஷிப் பண்ணார் ராதா மதன் மோகன். ஸோ இப்படி அவங்கெல்லாம் வந்து பகவான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க, இவரு சாளுக்கியமா வச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஒரு பெரிய ரிச் மேன், ரொம்ப வசதியான ஒருத்தர் வந்து நிறைய ஆபரணங்கள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து கோபால் பட்டுட்டு கொடுக்குறாரு. இதை நீங்க உங்க கிருஷ்ணவாணி சேவைக்காக பயன்படுத்திக்கிங்க, உங்களுடைய பக்தி தோட்டுக்கு பயன்படுத்திக்கிங்க. அவர் நினைச்சார், என்கிட்ட தான் விக்கிரகமே இல்லையே, என்கிட்ட கிருஷ்ணாவுடைய விக்கிரக மூர்த்தி இல்லை, நான் சின்ன சின்ன சாளுக்கியமா தான் வச்சிருக்கேன். இந்த சாலகிராமுக்கு எப்படி நான் போட்டு அழகு பார்க்க முடியும், சாலகிராமுங்கிறது சின்னதாக உருண்டையா இருக்கும், ஒரு ஒரு ஸ்டோன் இருக்கு சாலகிராமுக்கு, ஷீலா, ஷீலான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, நம்ம தமிழ்ல கல்லுன்னு சொல்லுவோம், சாலகிராம் விக்கிரகம் தமிழ்ல விக்கிரகம்னு சொல்லுவோம். இப்போ இவரெல்லாம் குட்டி குட்டி சாலகிராம் விக்கிரகமா இருக்கு. இப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன இது வருத்தம், வருத்தம் இல்லை ஒரு சின்ன கவலை, என்கிட்ட கிருஷ்ணா இருந்தாருனா, என்கிட்ட பகவானுடைய விக்கிரகம் இருந்ததுன்னா இது அழகாக நான் அழகு பண்ணுவேன், இந்த ஆபரணங்கள்லாம் போட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு மாலையெல்லாம் தொடுத்து அழகு பார்க்கலாம், ஆனால் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேணான்னு சொன்னாலும் அவர் இல்லை என்கிட்ட விக்கிரகம் இல்லை எடுத்துன்னு போனாலும் கேட்க மாட்டேங்கிறார், நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள்கிட்டே இருக்கட்டும். கோசாமிகள் எப்படி வாழ்றாங்க, தத்வா தூர்ண மசேஷ மண்டலபதி சதா துச்சவா, அவங்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள் குடும்ப ஜமீன்தாரெல்லாம் வந்து வழிபடுறவங்க, அவங்க மிகப்பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, அதெல்லாம் துச்சமாக விட்டுட்டு ஒரு கோமணம் கட்டு மட்டும் கட்டிட்டு வந்து விருந்தாவனத்தில் ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில் வாழ்றாங்க. அவங்களுக்கு எது மேலே ஆசை கிடையாது, இந்த பொருளை அனுபவிக்கணும், வசதியாக வாழணும், புலன்பு அனுபவிக்கிற ஆசை இல்லை, அவங்களுக்கு ஒரே எண்ணம் கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணாவை அழகுப்படுத்தணும், கிருஷ்ணாவை ஆராதனை பண்ணணும், அதுதான் அவங்க ஆசை, அவங்களுக்கு வேற எந்த பௌதிகமான ஆசையும் கிடையாது, அதுதான் பக்தி. அப்போது கோபால் பட்டர் நினச்சிருந்தாரு, நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு அந்த பெட்டியை மூடி வச்சுட்டு அன்னைக்கு நரசிங்க சதுர்தசி, நரசிங்க ஜெயந்தி சதுர்தசி அன்னைக்கு இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாரு அவர். நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த பெட்டியை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பெட்டியை திறந்தாரு, அந்த தாமோதரர் ஷீலா அப்படி அழகாக கிருஷ்ணாவுடைய விக்கிரகமாக மாறிடும், அப்படி ஷாம்சுந்தர ரூப் இப்படி புல்லாங்களை வச்சுட்டு தன் கிருஷ்ணா வந்து தன் பக்தனுடைய அன்புக்கு எந்த அளவுக்கு பரிமாற்றம் செய்கிறார். என்னுடைய பக்தர் கோபால் பட்டர் கோஸ்வாமி ஒரு மிகச்சிறந்த தூய்மையான வைஷ்ணவர், அவர் என்னை ஆதாரிக்க விரும்புகிறாரா, இதுவும் நான் வந்துட்டேன், கிருஷ்ணாவை அப்படியே அழகான அப்படி திறந்த உடனே அவ்வளோ அழகு, ராதா ரமணா, ராதா ராதா ரமணா வந்து அவ்வளோ அழகு கிருஷ்ணா, அப்படியே கோபால் பட்டர் கோஸ்வாமி அப்படியே சந்தோஷம், அப்படி கண்கள்லேருந்து கண்ணீராக வருது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, கீர்த்தனம் பாடி அப்படியே ஆனந்தம் அடைகிறார். இந்த செய்தி எல்லாம் கோசாமிக்கு தெரியுது, ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ஜீப கோசாமி, லோகநாத் தாஸ் லோகநாத கோசாமி எல்லாம் நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் விரைந்து வராங்க இந்த விக்கிரகங்களை பாக்குறது, இந்த விக்கிரகத்தை பாக்குறது, பார்த்தா அவ்வளோ அழகு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஓ கோபால் பட்டு கோசாமி உங்களுடைய அன்புக்கு பகவானே தோண்டிட்டாரு அப்படின்னு கோசாமி எல்லாம் புகழ்றாங்க. என்னுடைய கண்கள் பாருங்க தாமரை இதழ் மாதிரி விழுந்திருக்கு, இந்த இந்த ராதாராமனுடைய விக்கிரகம் அப்புறம் இந்த பிருந்தாவனத்துல மிக மிக அழகான விக்கிரகமா இருக்குன்னு எல்லாரும் புகழ்றாங்க, அப்புறம் அழகா புகழ்றாங்க. ரூபகோசாமி சொல்ற இந்த 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 ராதாராமனுடைய முகம் வந்து கோவிந்த தேவர் மாதிரி இருக்கு, இவனுடைய கரங்கள் மார்பகம்லாம் ராதா மதன் மோகன் மாதிரி இருக்கு, அவனுடைய பாதங்கள் வந்து கோபிநாதர் மாதிரி இருக்கு, இந்த மூன்று விக்கிரகங்கள் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விக்கிரகங்களை ஒன்றே சேர்ந்தாற் போல இந்த விக்கிரகம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே அவர் வந்து குளோரிஃபை பண்ண புகழ்றாங்க. ஏன் வந்து பசி பூஜை பண்ணுறாங்க, பூஜை பண்ணி கோயில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க, அற்புதமான வழிபாடு. தினம் தினம் வந்து கோபால் பட்டு கோசாமி வந்து விக்கிரகங்களை ஆராதனை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது. இப்போ பிருந்தாவனத்தில் வந்து ராதாரமனுடைய வழிபாடு மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, பகவானுக்கு போகா படைப்பாங்க, விதவிதமான அலங்காரங்கள், ஆபரணங்கள், தங்கிட்டுள்ள ஆபரணெல்லாம் போட்டு அழகு பார்த்தேன், வஸ்திரங்கள்லாம் போட்டு பார்த்தேன். எப்படி ராதாரமன் மேலே அவ்வளோ அன்பு, அதாவது ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு செய்யணும், எந்த அளவுக்கு பகவான் கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணிருக்கணும், எப்படி தங்கிட்ட உள்ளதெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறது, எப்படி கிருஷ்ணனோட வாழ்றது, இதெல்லாம் போதிக்கிறது தான் கோசாமியில சைத்தன்யமா பிரம்மச்சரியம். அவ்வளோ ஒரு அன்பு வந்து ராதாரமன் மேல கோபால் பட்டு வச்சிருந்தார். ஒரு நாள் அவருடைய கனவுல ராதாரமன் தோன்றினார், ராதாரமன் தோன்றி அடுத்த செகண்டே வந்து சைத்தன்யமா தரிசனம் திரும்பவும் ராதாரமன். அப்போ கோபால் பட்டர் புரிஞ்சுட்டாரு, இந்த ராதாரமன் வேற இல்லை, சைத்தன்ய மாபு வேற இல்லை, ஸோ சைத்தன்ய மாபு தான் எனக்கு ராதாரமன் ரூபத்தில் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வர்ஷிப் பண்ணிருந்தார். இப்ப இப்படி வந்து சைத்தன்மா அப்படி விருப்பம் அவருடைய மனநிலை அறிந்து கோசாமிகள்லாம் வந்து அங்கே சேவை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள், சீனிவாசாச்சாரியர், சாமானந்த பண்டிட், நரத்தம் தாஸ் தாக்கூர், அவங்கெல்லாம் விருந்தாவனம் வந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து கோபால் பட்ட கோசாமி தான் புஸ்தகங்களை வந்து அவங்களுக்கு சாஸ்திரம்லாம் போதிச்சு அவங்களை புத்தக விநியோகம் பண்ண வச்சு சாஸ்திர ப்ரோபால் வந்து ப்ரோபால் பண்ணாங்க இல்லையா, புத்தக விநியோகம் பண்ணாங்க இல்லையா. ஸோ பிரபுபாதர் எப்படி வந்து நமக்கு புத்தக விநியோகம் செஞ்சாங்களோ அது முதல்ல தொடங்கினது கோசாமி. கோசாமி என்ன பண்ணாங்க, எல்லா பக்தி சாஸ்திரங்களும் எழுதி ஜீவ கோசாமியுடைய தலைமையில், அதாவது சைத்தன்யமாபுரம் நித்யாபுரம் நிலையிலே முடிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலிருந்து கோசாமிகள் தான் வந்து வழிநடத்தினாங்க. ரூப கோசாமி சொன்னாங்க, அவங்களுக்கு அப்புறம் ஜீவ கோசாமி தான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிக முக்கியமான ஆச்சரியராக இருந்தது. அப்போ எல்லாரும் வேதம் படிக்கிறதுக்கு ஜீவ கோசாமிகிட்ட ஒரு விருந்தாவனம் வருவாங்க. அதில் முக்கியமான பக்தர்கள் வந்து சாமானந்த பண்டிதர், நரத்தம் தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாசாச்சாரி. ஸ்ரீனிவாசாச்சாரி வந்து கோபால் பட்ட கோசாமிகிட்ட தீட்சை வாங்கிட்டு, ஸோ கோபால் பட்ட கோசாமிக்கு தீட்சை கொடுத்தவர் என்னச்சாரு, ஏன் கூட தான் இருக்குன்னு சொல்லலை, நீ போய் ஜீவ கோசாமிகிட்ட சாஸ்திரம் படிச்சுக்கோங்க. ஜீவ கோசாமி என்ன பண்ணார், சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்பேன். இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை. நீ அவர்கிட்ட அவருடைய அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன், என்கிட்ட வரக்கூடாது, நான் தீட்சை கொடுத்து நீ அவர்கிட்ட போகக்கூடாது, இந்த மாதிரி அவங்கள நினைக்கல. அவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணா மேலே அவங்களுக்கு அன்பு இருந்தது, வேறு எந்த ஒரு பௌதிகமான பதவியோ எதிர்பார்ப்போ இல்லை அவங்க. இல்லை நான் தான் நிறைய சீடர்களை எடுத்துக்கணும், நான் தான் அப்படி இருக்கணும், இப்படி அப்படி நினைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சில பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் தான். ஸோ நம்ம பார்க்கணும் கண் கூட பிரபுபாதர் வந்து எந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் உலகம் முழுதும் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணவனோட பிரச்சாரம் பண்ணேன், அவருடைய சீடர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கோசாமியோட வழியை நம்ம பின்பற்றிட்டே வரும், ஆச்சாரியர்களுடைய பூர்வாச்சாரிய வழிமுறை. ஸோ நம்ம வந்து கோபால் பட்ட கோசாமிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு வந்து சைத்தன்ய மகாப்பிரபு மேலே அன்பு ஏற்படணும், கிருஷ்ணவனோட முன்னேற்றம் வரணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், தொடர்ந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேறணும், வைராக்கியம் இருக்கணும், நல்லா சேவை பண்ணணும் பகவானுக்கு, பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கணும், அவருடைய தாமரை பாதங்களை மறக்கக்கூடாது, நல்ல பக்தி வரணும், நிறைய பக்தர்களோட சங்கம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு, ஜெய் ஸ்ரீ கோபால் பட்ட கோஸ்வாமி திருபா மகோத்சவ்க்கு, ஸ்ரீல பிரபுபாதிக்கு.